الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما توفيقي ولا اعتصامي الا بالله، عليه توكلت واليه دين حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، اما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجاء من اقصى المدينه رجل يسعى قال: يا قوم اتبعوا المرسلين، اتبعوا من لا يسالكم اجرا وهم مهتدون، وما لي لا اعبد الذي فطرني واليه ترجعون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاه والسلام: انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله، ومن كانت هجرته الى علم يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைக்கும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு மேலான உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரர்கள் என்றும் இருக்காததாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உளமாக்கல் மக்களே, கருவி இருந்திருக்கிற பாசத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹினுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபட்சம் விடுத்தாவதா. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உங்களுடைய தருவார்களை அழி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. எங்களுடைய குடும்பத்தார்களை நீ புரிந்து கொள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு அல்லாஹ் நாயகனே நீ உதவி செய்வாயாக. இந்த மஜ்லிஸிலே நாங்கள் எதெல்லாம் கேட்கிறோமோ அதன்படி செயல்படுவதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, அதை அமல்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் தந்தருவாயாக. எங்களுடைய கடைசி நேரத்திலே களிமாவோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதியாக எங்களுடைய கடைசி பகுதியை ஆக்குவாயாக. எங்களுடைய அமல்களின் முடிவை சிறப்பானதாக ஆக்குவாயாக. கியாமத்து நாளில் பெருமானோரோடும் நபிமார்களோடும் இருக்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. நல்லா எங்களுடைய கபருடைய வேதனைகளை நீ இல்லாமல் ஆக்குவாயாக. எங்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோடைகளாக ஞாயிற்று தருவாயாக. சைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் யாரெல்லாம் நீங்கள் வாழும் காலமெல்லாம் எங்களை காப்பாயாக. நஷ்டுடைய தீங்குகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் உலகத்தில் உள்ள ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லீமான ஆண் பெண்களை யாரெல்லாம் நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் வாழுகிற காலத்தில் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அப்படியே வாழ்ந்து காண்பிக்கிற உயர்ந்த தகஸ்து யாரெல்லாம் எங்களுக்கு தருவாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை யாரெல்லாம் எங்களுடைய இதயத்திலே நீங்கள் பதிவு செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லக்கூடிய இந்த சூராவினுடைய கருப்பொருளிலே நிறைய செய்திகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடரில் அல்லாஹு தஆலா மூன்று ரசூல்மார்களை பற்றி சொன்ன அந்த வரலாறை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றைய தினத்திலே அது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஊரினுடைய ஓரப்பகுதியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அதுவும் வேகமாக வந்தார், ஓடிய நிலையில் வந்தார். என்று சொன்னார், காலு யாகோ மித்தபி ஒரு முர்சலி, நீங்கள் அந்த அனுப்பப்பட்ட ரசூல்மார்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இத்தபியும் அல்ல எஸ்அலுக்கும் அஜுரம் ஒருமுத்ததும், யார் உங்களிடத்திலே பொருளாதார ரீதியான எந்த விதமான பகரத்தையும் கேட்கவில்லையோ, இன்னும் அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்களோ, அவர்களை பின்பற்றுங்கள். இத்தபியோ நீங்கள் பின்பற்றுங்கள். மல்லா எஸ்அலுக்கும் அஜுரம், யார் உங்களிடத்திலே பொருளாதார பகரத்தை கேட்கவில்லையோ, ஒகும் முக்ததும், இன்னும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இந்த செய்தி அன்னைக்கு பார்க்கும்போது சில தகவல்களை சொன்னோம். அதாவது ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அந்த நபிமார்களை ஈமான் கொண்டார். ஊரினுடைய ஓரப்பகுதியிலே அவர் தங்கியிருந்தார். பொருளாதார ரீதியான நிலையிலே அவர் கடை நிலையில் இருந்ததன் காரணமாக, அப்புறம் இந்த செய்தி போய் அவரை கேட்டுச்சு, அடைஞ்சிச்சு, ரசூல்மார்கள் வந்திருக்காங்க, அவங்கள மக்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஓடியாண்டார். எஸ்ஆ, இந்த எஸ்ஆ அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கே நிறைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா பொதுவாக ரெண்டு விதமான நிலைமையை குறிப்பிடுவது வழக்கம். ஒன்றாவது மனிதனுடைய ஃபிசிக்கல், அவனுடைய உடல் சார்ந்த செய்தி. ரெண்டாவது அவனுடைய மென்டல் லெவல், அவனுடைய மனம் சார்ந்த செய்தி. ரெண்டுக்குமே இஸ்லாத்தில் நெருக்கமான தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களிலே யார் தவறு நடக்க காண்கிறீர்களோ அவர்களை நீங்கள் கையால் கருதுகிறீர்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய உயர்ந்த தரம். போய் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு கட்சி வேணும், அதுக்கு ஒரு மனதைரியம் வேணும், அதுக்கு ஒரு சூழல் வேணும், முடியாது. அப்போ அட்லீஸ்ட் வாயால் சொல்லணும், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லை ஒருத்தர் ஒன்று செய்யலை அதனால் குற்றமாகும், அவர்கிட்ட போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். வாயால் நீங்கள் செய்கிறதோ அல்லது விடுவதோ எது நன்மையோ அந்த செய்தியை அவருக்கு சொல்ல வேண்டும் வாயால். இது செகண்ட் கேட்டகரி அப்படின்னு நாங்கள் நான் சொல்லலாம். மூணாவது ஒரு நிலைமை ஒன்று இருக்குது, என்ன, அவரால் சொல்லவும் முடியலை, அவரால் தடுக்கவும் முடியலை, ரெண்டுமே செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், அல்லாஹன் அதை வெறுக்கணும், அல்லாஹன் அதை வெறுக்கணும், அந்த சூழலை மனசிலிருந்து கலட்டணும், எடுக்கணும், அது பிடிக்கக்கூடாது. இதுக்கு அல்லாஹ்கிட்ட நன்மை உண்டு. அதுக்கு தான் பெருமானார் சொன்னாங்க, இதுதான் கடைசி லெவல் ஈமான், தாலிக்கு அதுனல் ஈமான், ஒரு மனிதனுடைய கடைநிலை. அந்த ஈமான் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்குரிய நன்மையும் அல்லாஹ் தரும். இப்போ பாருங்க, வெளியிலேருந்து ஒருத்தர் ஒரு பொருளை வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? வெளியிலேருந்து பார்க்குறாரு, அவர் அங்கேயே இருக்கிறார், இல்லை போகிறார் வர்றாரு, அவருடைய நடவடிக்கையை பார்த்து யாராவது ஏதாவது சொல்ல முடியும்? வெளியிலேருந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அது உள்ள மனம் இல்லை, அது அவருக்கும் அவரை படைத்த ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். இப்போ இதுக்கே அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு நான் மார்க் போடுறேன், இதுக்கு நான் கூலி கொடுக்குறேன், இதுக்கு தக்க சன்மானங்கள் உண்டு வெறுக்கிறது. அப்போ விரும்புகிறதும் வெறுக்கிறதும் இருக்கு இல்லையா, விரும்புகிறதும் வெறுக்கிறதும், அதுதான் மெயின் பாயிண்ட். விரும்புகிறதும் வெறுக்கிறதும் மெயின் பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு தடவை சொன்னாங்க, மன் அஹப்பல் இல்லை, மன் அஹப்பல் இல்லை, வ அபுஹதல் இல்லை, நம்ம ஒன்னே ஒன்னதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடையும் பொறுமையா நல்ல விதத்தில் நடந்துக்கிறது. என்ன தாரியெல்லாம் வச்சிருக்காரு, இவர் இப்படி நடந்துக்கிறாரு, இவர் என்ன வந்து ஜிப்பா போட்டிருக்காரு, அஞ்சு வேலை தொழுகிறாரு, இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில நேரங்களில் நீங்கள் எப்படி பிரியப்படுகிறீர்களோ அதே மாதிரி வெறுப்பதும் கடமை. ஆனால் அந்த வெறுப்பு பிரியம் என்ற அளவுகோல் இருக்கிறதே, அதை யாரை வைக்கணும்னா அல்லாஹை வைக்கணும். உங்கள் பிரியம் இல்லை, உங்களுடைய நஃப்ஸினுடைய ஆசையின் பிரியம் அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி இதை நான் வெறுக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி இதை நான் பிரியப்படுகிறேன். இந்த ரெண்டு தான் இருக்கும். என்னுடைய பிரியப்படுதல் அல்லாஹுக்காக வேண்டி, யாரை பிரியப்பட்டாலும் சரி, அது நம்முடைய வந்து தேவைக்காக வேண்டி. குழந்தைகள் இருக்கிறார்கள், மனைவிகள் இருக்கிறார்கள், அதை பிரியப்படுறது ஒரு மனுஷனுக்கு ஆகும், ஜாயிஸு, செஞ்சே ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தையை தூக்கி முத்தம் போட்டார். இதை பார்த்தோன்னே அவர் சொன்னார், வாட் எ பேட் ஹேபிட், அவர் கேட்குறாரு, இது என்ன ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது, பிள்ளைங்கள்லாம் தூக்கி முத்தம் போடுறீங்க, நீங்கள் ஒரு ஆம்பளை
பிள்ளைகளுக்கு முத்தம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எனக்கு 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறது, நான் யாரையும் முத்தம் இட்டதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆம்பளை. ஏற்ற சொன்னார் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்னார். அப்ப நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவருக்கு திரும்ப பதில் சொன்னாங்க, அல்ல இந்த இறக்கத்தை உங்க மனசுல கொஞ்சம் கூட வைக்கலையா, இந்த இறக்கம் அப்படிங்கிறத உங்க மனசுல கொஞ்சம் கூட வைக்கலையா, குழந்தைகள் அப்படிங்கிறது சூனத்தினுடைய நூல், அதை தூக்கி முத்தம் போடுறது அப்படிங்கிறது இயற்கையாக நடைபெறுகிற செயல், அது செய்ய மாட்டேங்கிறது செயற்கையா ஒரு குடி மருந்து பிடிச்சிருக்கு, நானும் ஆம்பளை அப்படிச்சு. அப்ப ரசுல்லா சொன்னாங்க, அப்படி இருக்கிறதுக்கு பேர் மனித தன்மை அல்ல, குழந்தையாக இருந்தால் அதை முத்தம் போட வேண்டிய இடத்துல முத்தம் போட்டு தான் ஆகணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். 13 பிள்ளை 14 பிள்ளை எனக்கு இருக்கானா, நான் முத்தம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னவரை திருத்தினாங்க நான் சொல்ல, அப்படி அல்ல, முத்தம் போடாமல் இருக்கிறதுனால ஒருத்தன் ஆம்பளை ஆகிறதில்லை, அதுக்கென்று சில குணங்கள் உண்டு, எந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது தான் என்னது முறை. ஆக ஒரு மனிதனுடைய பிரியம் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கும், ஒரு மனிதனுடைய வெறுப்பு அல்லாஹுக்காக வேண்டி, இது ரெண்டு மட்டும் சொல்லிட்டு விட்டுருந்தா பிரச்சனை முடிச்சிருக்கலாம். திரும்ப ஒரு சொல்ல சொன்னாங்க, மன் ஆத்தால் இல்லா வ மன ஆல் இல்லா, யார் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ யார் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கிறார், கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல செயல் நமக்கு தெரிஞ்ச அளவு, ஒருத்தர் கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப மோசமான செயல். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுக்காமல் இருப்பதும் தீன் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், இவர் தான் பரிபூரணமான ஈமானை பெற்றவர். என்ன செய்யணும், பிரியப்படுறது அல்லாஹுக்காக வேண்டி, வெறுக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி, கொடுக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி, கொடுக்காமல் இருக்கிறது அல்லாஹுக்காக வேண்டி எல்லாத்துக்கும். ஒருத்தர் வந்து இடையில கேட்கும்போது என்கிட்ட கேட்டார், அதில் இதே மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு, நம்ம கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கான், நம்ம போய் திரும்ப சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஒட்ட மாட்டேங்கிறாங்க, திரும்பவும் நம்ம கூட அவங்களுடைய வம்பு அப்படியே தான் இருக்கு. இப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறது இஸ்லாத்தில், நானும் போய் எப்படியாவது இறங்கி சேர்ந்து இருக்கணும்னு தான் பிரியப்படுறேன். இது வந்து டே டு டே லைஃப்பில் எல்லா வாழ்க்கையிலும் உள்ளது, ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவரவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தன் பிடிக்கிட்டு போவான், நம்ம போய் எவ்வளோ தான் ஒட்டணும்னு நினச்சாலும் ஒட்ட மாட்டான், தனி விலகி போகக்கூடிய ஒரு சூழல். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முழுமையான நான் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல அவருடைய மனோநிலை எப்படி, புரியாத இஸ்லாத்தின் முழுமையான உருவாக்கக்காதவராக இருந்தால் ஐயோ அல்லாவே இப்படி சொல்லிட்டான், அப்போ நம்ம சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ எப்படி சேர்ந்து இருக்கிறது நேச்சுரலாலிசம், அவங்க அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க, லைசுல் வாசிலு பில் முக்காஃபி, ஒரு ஹதீஸ் அருமையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி வலாகின் அல் வாசில் அல்லதி யஸிலு ரஹிமஹு இதா இன்கதா, ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழுகிறான் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னா, அவங்க சேர்ந்து வாழும்போது நம்மளும் சேர்ந்து வாழும். இப்ப நம்மள்கிட்ட பொதுவான உள்ள ஒரு ஜென்ரல் ரூல் என்ன, ஒரு பொதுவான நடைமுறை வாழ்க்கை என்ன, நம்ம சொந்தக்காரங்க யாரெல்லாம் நம்மள்கிட்ட சேர்ந்து வாழ்றாங்களோ சாப்பாடு கொடுத்துடுறாங்களோ நம்மளும் கொடுத்து விடுவோம், அவங்களும் கொடுத்து விடுவாங்க, யாரெல்லாம் சண்டையாக இருக்கும் நம்ம அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துக்கும், இது ஒரு மனோநிலை இப்படி தான் இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா இவங்க கூட இருக்கும், நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்களை அறுவ அளவடிச்சு தானே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, நீ சேர்ந்தா நானும் சேருவேன், நீ கொடுத்து விட்டா நானும் கொடுத்து விடுவேன், நீ சண்டை போட்டால் நானும் சண்டை போடுவேன் அப்படிங்கிறவர் உண்மையிலே உறவை சார்ந்து வாழ்பவர் அல்ல. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நீங்க சாப்பாடு கொடுத்துட்டா நானும் கொடுத்துருவேன், நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன், நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா நானும் பேசாமல் இருந்துருவேன். லைசல் வாசிலு பில் முகாஃபி, அவர் செய்வதற்கு பகரம் செய்வது என்பது சொந்தத்தை சேர்ந்து வாழ்வது இல்லை. அழகா சொல்றாங்க, ஒருத்தரோட சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது பகரம் செய்யறது இல்லை, அவர் சேர்ந்து வாழ்றதுனால நானும் கூட இருக்கேன், அவர் என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லை. வலாக்கின் அல் வாசில் அல்லதி எஸ்இலு ரஹிமாவு இதையும் கத்தா, எதிராளி என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், என்னிடத்தில் அவர் சண்டை போடுறார், அப்போதைக்கு நான் போய் சேர்ந்து வாழ்கிறேன், அவர் தான் உண்மையான சேர்ப்பாளர். சரி, ஒரு மனுஷன் இப்படியே சேர்ந்து சேர்ந்து வாழ்கிறார், பல தடவை போகிறார், எத்தனை தடவை போகலாம், ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு லிமிட், எவ்வளோ நாள் திரும்ப திரும்ப அப்படி போய் ஒட்டுவதற்கு இஸ்லாம் பற்றி தெரிஞ்சது இல்லை, எப்போ பார்த்தாலும் இவர் என்ன குட்ட குட்ட குனிகிறவர் அப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருவான். நம்ம என்னதான் செஞ்சாலும் அவரை மதிக்காட்டியும் சரி, அவரை உதச்சாலும் சரி, அடித்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அவன் எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட வந்துருவாயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே தராதரம், இஸ்லாத்திலே அல்லாஹ் அல்லாஹுவினுடைய ரசூலும் தராதரத்தை நிர்ணயித்திருக்கான், நாம் யார் நம்முடைய நிலைப்பாடு, இந்த சமூகத்தோடு வாழுகிற போது நம்ம எப்படி வாழணுங்கிற அந்த பாத்து தான் இது. அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சேராத போது சேருது, அவர் ஒட்டாத போது சண்டை வந்துருச்சு, அவர் நம்மளை மதிக்கல, விரட்டி விட்டார், திட்டாங்க, திரும்ப இருந்தாலும் போய் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றது, இல்லை நம்ம வம்படியா போய் வாழின்றதா அவர்கிட்ட பேசுறது, பேசி அவர் சார்ந்த அந்த எண்ணங்களை மனசுல இருந்து எடுத்துருது, புரோதங்கள் எல்லாத்தையும். இன்னைக்கு இப்ப உள்ள ரிசர்ச், ரீசன்ட் ரிசர்ச் இப்ப உள்ளவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய புத்துநோய்க்கு அதிகமான காரணம் அவனுடைய மன்னிப்பில்லாத தன்மைதான். யாரையெல்லாம் வெறுக்கிறானோ அல்லது யாரையெல்லாம் பெயின் பண்ணி இருக்கிறானோ, அடுத்தவனை ஊண்டி வலிக்கு வைக்கிறானோ, அந்த வழியை அவன் உலகத்திலே அடைந்துதான் ஆகுவான். அப்ப அவன் கூட நான் மன்னிக்க மாட்டேன் உன்ன, நீ எப்படி மோசமானவன், நான் உன்னை ஜென்மத்துக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ரிஃப்ளெக்ட். இன்னைக்கு உள்ள எல்லா நோய்களுடைய தத்துவம் அதான். ஏன் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் எத்தனை மாத்திரை போட்டாலும் நோய் நல்லா போக மாட்டேங்குது, எத்தனை மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நோய் நல்லா போக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா அந்த நோயே இல்லை, மனசுல உள்ள நோய், அதுக்கு மாத்திரை கிடையாது, அதுக்கு ஒரே வழி. அதையும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் வந்து கேன்சர் இருக்கோ ஒரே வார்த்தை, யாரெல்லாம் நான் ஊன் பண்ணியிருக்கிறேனோ, யாருக்கெல்லாம் சிரமம் கொடுத்துருக்கிறேனோ, அவர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே மனோரீதியாக, மனோரீதியாக அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல அவனுடைய கேன்சர் சர்வன் இறங்குது கீழே. வெறும் இந்த வார்த்தையை சொல்லியே கேன்சர் நல்லாக்குனா உலகத்துல இப்போதைக்கு வச்சிருக்கான். இது ஒரு ஸ்டடி, இது ஒரு ஆய்வு. குறிப்பாக இந்த பிரச்சனை யாருக்கு ரொம்ப இருக்குன்னா பெண்கள்கிட்ட. நம்ம பெண்கள் என்ன செய்யும், அவங்க கூட ஆகாது, இவங்க கூட சேர மாட்டோம், இவங்க கூட சேர மாட்டோம், அப்படி இருக்க மாட்டோம். இன்னைக்கு உள்ள இந்த பிரஸ்ட் கேன்சர் லெவல் மருந்து கிடையாதுன்னா, அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகள் இருக்குல்லவா, அவன் மனசுல வலிச்ச வழி அது வெளியே வரும். அப்ப அதனால என்ன சொல்றான், முழு மனதோடு ஒருத்தரை மன்னிக்கிறோம், முழு மனசா. ஏன் இது இப்ப மட்டும்தான் உண்டா? அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்துல அவங்க வாழும்போது அவங்களுடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இஃப்க்கு ஒரு அப்படின்னு ஒரு சம்பவம், ஒரு அருமையான சம்பவம். அவர்கள் மேல இட்டு கெட்டப்பட்டாங்க, அதுல இவங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அடிமையும் சேர்ந்து பேசிட்டார். எப்போதும் அவர் வந்து காசு வாங்கிட்டு போவார், அங்கே இருக்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டார், அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சான், அம்மா ஆயிஷா அவர்கள் வரும்போது வலை வழியில இந்த போருக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் தெரியும், மாலையை தொலைச்சிட்டாங்க, தங்கியிருந்தாங்க, இன்னொரு சஹாபி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த சம்பவத்தை சில பேர் பேசினாங்க, சில முனாஃபிக்குகள், அதுல சில பேரும் மாட்டிக்கிட்டாங்க, அதுல அவரும் ஒருத்தர். இந்த செய்தி கேட்ட உடனே ஒரு தந்தையாக தான் மகளை பத்தி இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அபூபக்கருடைய மனோநிலை எப்படி இருக்கு, ஏன் மக பரிசுத்தமான ஆளு, அல்லாஹ் குர்ஆன்லயே இறக்கிட்டான் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ஏன்ட்ட காசு வாங்கி சாப்பிட்ற ஒருத்தர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, நான் அவரை மன்னிக்க மாட்டேன், இன்னமேட்டு அவருக்கு காசு கொடுக்க மாட்டேன், இன்னமேட்டு அவர் உறவும் எனக்கு கிடையாது. உண்மை எல்லாருக்கும் பிள்ளையை பெற்ற எல்லா பாப்பாக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை. நம்முடைய மகனை பத்தி ஒருத்தன் தப்பா பண்றான், பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சா பேசுவோம், பேச மாட்டேன், வேணவே வேணாம், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். உடனே ஆயிரத்தி இறங்குது அல்லாஹ் தஆலா இருக்கிறார், என்ன அபூ பக்கரே உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா, எப்படி சொல்லுங்க, அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா, இந்த கதவை நீங்க அடைச்சிங்க அல்லாஹ் அவன் கதவை அடைச்சிருவான், நான் இன்னொருத்தவங்க செஞ்ச தப்ப நான் மன்னிக்க மாட்டேன், நான் கதவை அடைச்சிக்கிட்டேன், அல்லாஹ் ஏன் கதவை அடைச்சிருவான், ஒன்னும் நான் மன்னிக்கல, இப்ப என்ன செய்யறது பார்ப்போம், அதான் குழு. அப்ப அந்த மனோநிலை இருக்கிறது சரி, அந்த சொந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு அளவுகோல் வச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் இறங்கி போலாம், எவ்வளவு தூரம், அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவங்கள போய் ஒன்னாவது தடவை சேர்ந்து, ரெண்டாவது தடவை சேர்ந்து, மூணாவது தடவை சேர்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் அவனுடைய நஃப்ஸை கேவலப்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு அனுமதிக்கிறேன். நம்முடைய உடம்பு, நம்முடைய ரூஹு எல்லாமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பொருள், கிஃப்ட், திரும்ப கொண்டு போய் அங்கே சரண்டர் பண்ணும், இந்த பாடி, இந்த நம்முடைய சோல் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே திரும்ப கொடுக்க வேண்டி இருக்கு. இது ஒரு கடன், இது ஒரு கடன், அந்த கடனை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட நிறைவு செய்யும். அதனால இந்த ரூஹை, இந்த சோலை, உங்களுடைய அந்த நஃப்ஸை நீங்களே, நான் ரொம்ப கேவலமானவன், நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டிஸ்அக்ரி கேவலைப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காலமும் இருந்தது. அப்ப ஒரு மனுஷன் போய் சேர்றான், திரும்ப சேர்றான், திரும்ப மோசம், திரும்ப சேர்றான், ஒரு லிமிட்டுக்கு மேல தான் அசிங்கப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு அன்னையோட முடிஞ்சு இவருடைய இடத்தில் நான் உறவுகளை சேர்ந்தவர் என்று எழுதப்பட்டு விடும். இவர்களை முடிஞ்சிச்சு, அப்புறம் உள்ளதெல்லாம் அவருக்கு சார்ந்தது, எதிர்பார்ட்டிக்குள்ளது. இவர் வேலை என்ன, இவர் போனா இவர் பேசினார், மனசு விட்டுட்டார், எல்லாம் மனசுல உள்ளதெல்லாம் தூக்கி போட்டு நான் பண்ணிச்சுட்டேன். இவர் வாழுகிற வாழ்க்கையில ஹாப்பியா இருப்பார், ஏன்னா இங்க ஒண்ணும் வெயிட் இல்லை, அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கார் மனசுல, அப்பந்தான் வெயிட். அந்த வெயிட் தான் அவருக்கு நோயா வருது, அவருக்கு என்னெல்லாம் வரணுமோ அண்ணெல்லாம் வருது. அப்ப இங்க வெயிட் இல்லாம ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு காலத்திலும் எந்த கவலை இல்லை, மௌத்தா போகும்போது ரொம்ப லேசா மௌத்தா போவார். அதைத்தான் ரொம்ப சிம்பாலிக்கா ரசூல்லா சொல்றாங்க, மன் அஹப்பல் இல்ல வஅபகல் இல்ல வஅபால் இல்ல வமனஅல் இல்ல ஃபக்கத் இஸ்திக்மலல் ஈமான். பிரியமும் அல்லாஹ்வுக்கே, பிரியமும் அல்லாஹ்வுக்கே, வெறுப்பும் அல்லாஹ்வுக்கே. கோபப்பட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கே. ஒரு சஹாபியினுடைய சம்பவத்துல வருது, அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு ஒருவர் வந்தாங்க, வர்ற நேரத்துல அவருடைய மகன் இந்த பொடி கற்களை வச்சு இந்த வில் இப்படி வச்சு அடிப்பாங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க, கட்ட பிள்ளைங்க, அதை வச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தார், அதை வச்சு சும்மா இழுத்து இழுத்து விளையாடிக்கிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே அந்த தாப்பனார் சொன்னார், தம்பி இதை செய்யாதீங்க, இது நல்லது இல்லை, ரசூல்லா தடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டார். பார்த்தீங்க திரும்ப இனி ஒரு நாள் திரும்பி வர்றார், அதே மாதிரி அந்த பையன் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அவர் திரும்ப சொல்கிறார், ஏன்பா நான் ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன், ரசூல்லா சும்மா மட்டும் சொல்லலை, இதை சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த நீங்கள் இந்த விடுகிற இதிலிருந்து போகிற கல் இருக்கிறதே அது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது, அதனால நீங்கள் வந்து வேட்டையாட முடியாது, எதையும் செய்ய முடியாது, ஒன்றே ஒன்று செய்யலாம், இன்னொருத்தருடைய கண்ணை பாழாக்கலாம், அது போய் சேர்ந்துச்சுன்னா ஒருவருடைய கண்ணில் அடிக்கும், இல்லை ஒருத்தருடைய உடலை காயப்படுத்தும், அடுத்தவரை காயப்படுத்துவதோ அவருடைய கண்ணை தீங்கிழைப்பதோ இஸ்லாத்துல கூடாது, அதனால செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. இதை நான் சொல்றேன், நீங்க திரும்பவும் செய்றீங்களேன்னு போயிட்டார். மூணாவது தடையும் வர்றார், அந்த பையன் அப்படியே செஞ்சுட்டு இருக்க. அப்ப சொன்னார், சத்தியமா இனிமேட்டு நான் உங்க கூட பேசவே மாட்டேன், எனக்கும் உள்ள உனக்கும் உள்ள ஒரு மௌத்தா போறது வரையும் பேசல, ஏ ரெண்டு தடவை பிள்ளைகிட்டு சொல்லியும் பாப்பாவுடைய அந்த பேச்சை கேட்கலங்கிறதுக்காக வேண்டி அடுத்து அவர் சும்மையும் சொல்ல, ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு, அப்படி கேட்காத இப்ப இந்த வெறுப்பு இருக்கிறதே அது எப்படி பிள்ளைய பெற்றவன் வெறுப்பான் அப்படின்னு வெளியிருந்து கேட்கலாம். அந்த தந்தைக்கு உள்ள மேல ஆசையே இல்லையா, அல்லது அவ்வளவு மோசமானவனாவன் அப்படி அல்ல. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் உண்டு. இந்த வெறுப்பும் யாருக்காக வேண்டும்னா அல்லாஹுக்காக வேண்டிய, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க கேட்கல, அதனால வெறுக்கிறேன், இதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் இந்த வெறுப்பை. சில இடத்துல செலவு பண்ணுவதை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது, அப்படி கொடுப்பதற்கு கூடாது, தெளிவா வருது கூடாது, அந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு கூடாது, எவ்வளவு முடியுமோ அப்படி தவிர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி தவிர்ந்து கொள்வதற்கு வழிகள் இருக்கிறதோ அதை பார்த்து நம்ம ஒதுக்கணும். ஆனா ஒருத்தர் வம்படியா அப்படி வந்து கேட்கிறான், அப்ப இவர் கொடுக்காம இருக்காரு, வந்து கேட்கிறவன் தெரியுது அப்படி இருந்தும் சரி தொலைஞ்சிட்டு போகுது, அப்படி கொடுக்கறதுக்கு இல்ல, இது மோசமான நிலைமையில போய் சேரும் தெரியுது, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இன்னைக்கு சில பள்ளிவாசல்கள்ல திருச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பள்ளியை விட்டு வெளியே வரும்போதே சில பேர் வம்படியா நீங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவருக்கு கொடுப்பது யார்கிட்ட, யார் வந்து கை நீட்டுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய காசை நம்மகிட்ட கொடுத்து தான் கை நீட்டவே சொல்றான், பாக்கெட்டுக்கு வந்துருது. அப்போ கொடுக்கறது நமக்கு கடமை, நம்ம கொடுக்கணும் அந்த ஏழைகளுக்கு. ஆனால் சில பேர் என்ன செய்யறான், இதை பயன்படுத்தி இந்த யுத்தியை பயன்படுத்தி கஞ்சா குடிக்கிறீங்க, அவங்க இவங்க இவங்க வந்து நிற்கிறான் வெளியே, இந்த பொருளாதாரம் நேரடியாக போய் அவனுடைய மோசமான பாதிப்புக்கு சேர்ந்து கொடுக்கக்கூடாது. அப்ப எப்படி கொடுப்பது நலமோ அதே மாதிரி இந்த இடத்துல தடுப்பது நலம் சொல்லித்தராங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதனால இங்க உணர்வுகளுக்கு தான் மரியாதை, உள்ளே உள்ளவைகளுக்கு தான் அல்லாஹ்வுக்கு தெரியும். அடுத்து சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் யாராவது உங்களுடைய முஸ்லிமான அடியானை பிரியப்பட்டார், இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசப்படாத செய்திகள், பேசப்பட மாட்டேங்குது. ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய நண்பர் யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிமான நண்பரை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் போய் நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பிரியப்படுகிறேன். இது மனிதனுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய செய்தி. ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கார், பாய், அவர் வர்றாரு தொழுக வர்றாரு போறார், நம்ம பார்க்கறோம் அஸ்லாம் அழைக்கிறோம், இன்னைக்கு அப்படிதான் பழகலாம். ஆனா ரசூலுல்லாஹி என்ன சொன்னா, நீங்கள் பிரியப்பட்டால் பிரியத்தை சொல்லுங்க, பிரியத்தை சொல்றது ஒரு சுன்னத், அப்படி சொன்னா அதுக்கு ஒரு நன்மை, அப்படி சொன்னால் அது பெருமானாருடைய சுண்ணத்தை நிறைவு செய்த ஒரு நிலை கிடைக்கிறது. ஆகவே அங்கே பார்க்கப்படுவதெல்லாம் மனோநிலை. அதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், ஏசா அவர் ஓடியாங்க. எங்கெங்கெல்லாம் அல்லாஹுவினுடைய அந்த மார்க்கத்திற்கு உடைமானம் நடக்கிறதோ, அது உடைக்கப்படுகிறதோ, சரியில் தகர்க்கப்படுகிறதோ, அப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ளான ரீதியான ஒரு உணர்வுனாலும் வரணும். அட்லீஸ்ட் இப்படி நடக்குது, அல்லாஹுக்கு ஒரு மாற்றம் நடக்குது, அல்லது தன்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இறக்குறாங்க, ஒரு உணர்வு எதுவுமே வரல, ஜடமாக இருக்கார், எந்த செய்தி அப்படியா கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த உள்ள வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம், அந்த ஈமானுடைய ஒளி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த உணர்வே கிடையாது. நாயகம் சொல்கிறாங்க, மூமின்கள் இருக்கிறார்களே ஒரு உடலை போன்று, ஒரு பகுதியில் அடி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு பகுதி அழுகும். ஒரு மனுஷனுக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நைட்டு பூரா தூங்க மாட்டான். எஸ்ததா பெருமானாருடைய ஹதீஸ்ல வருகிறது. ஒரு மனிதனுக்கு ஹம்மா நோய் ஜுரம் கண்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய உடல் இருக்கிறதே அது எஸ்ததா பிஸ்ஸஹரி வல் ஹம்மா, அதாவது அவனுக்கு வந்து இரவு தூங்குவதை விட்டும் அவனை தடுத்து விடுகிறது, கண் விழிச்சே இருக்கு பிஸ்ஸஹர். ஏன்? அதே மாதிரித்தான் ஒரு மூமின் இன்னொருத்தர் சிரமப்படுறான் அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்தில் மனோ ரீதியாகனாலும் சேராகும், அப்படி நடக்கவே அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யணும். எத்தனையோ இடங்களில் நடக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் நீ கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு நாள் குபு இஸ்லாமிய பேரை போட்டுறான், அது அப்படியே பதிவாயிருது, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்புறம் மறந்து போயிருது. எல்லாம் இன்னைக்கு நடந்த செய்தி இன்னைக்கு உடனே பதிவு, அது ஒரு நாள் பாய் செஞ்சான். அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர வெடிப்பு யாரா செஞ்சா? பாய் செஞ்சான், பதிவு பண்ணிட்டான். இன்னைக்கு புது இப்போ வந்து கதை சொல்கிறான், அது செஞ்சதே அமெரிக்கா அப்படின்றான். இல்லாமல் அவன் பெரிய பெரிய லெஃப்டினன்ட் அங்கே இருக்கக்கூடியவனே பேட்டி கொடுக்குறான், அது செஞ்சது அமெரிக்கா கம்பல்சரியா என்று கேட்டால், அவ்வளோ பெரிய சீக்ரசி நிறைந்த நாட்டில் தனியாக போய் விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய என்னது பாதுகாப்பு கேந்திரமாக இருக்கிற ஒரு நாட்டில் இன்னொருத்தையும் உங்களை போய் அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதை செஞ்சது அவன் தான், உள்ளே இருக்கக்கூடிய பெரிய அதெல்லாம் என்ன இது பரப்பு, அது யாருன்னா நீ பாய். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் இப்படி நடக்கக்கூடிய இந்த சூழலை வெறுப்பது, அவர்களுக்காக வந்து துவா செய்வது. ரெண்டாவது, அந்த ஹக்கு பயன்படுத்தப்படுகிற போது மனதில் ஒரு உறுதி வர வேண்டும், என்ன இப்படி நடக்கும். அதனால தான் சொன்னான், ஊருக்கு ஓரக்கரையில் இருந்தார், இதை கேள்விப்பட்டவங்க முடியாண்டார், ஓடியாண்டார், ஓடியாந்து சொன்னார், யா கௌமி என்னுடைய கூட்டமே, இத்தவியும் முருசலி, நீங்கள் இந்த நபிமார்களை பின்பற்றுங்கள். இதில் போன வாரமே சொல்லும்போது சொன்னோம், யா கௌமி என்று சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிறதே, அது வந்து தன்னுடைய அந்த சகாக்களை தோழர்களை அழைக்கிற அந்த பாணி, நானும் உங்களிலே ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு வாஞ்சை, நான் உங்களோட தான் இருக்கேன், என்னுடைய கூட்டமே, என்னுடைய மக்களே பேசும்போது என்னைக்குமே நான் சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் சரி இல்லை இவரும் சரி, நான் ஈமான் கொண்டிருக்கேன் அதனால இந்த பயில போகிற காசு சொல்லலை, அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. ஏன்னு கேட்டால், அடுத்தவரை எவரை பார்த்தும், அதாவது இஸ்லாமிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது தனி ஒரு மனிதரை பார்த்து இவன் காஃபிர் இவன் மோசமானவன் சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ஃபத்வா. ஏன்னா அந்த ரூம் என்னைக்கு வேண்டாலும் இஸ்லாத்தை அடைத்துக் கொள்ளலாம், மூத்தா படத்துக்குள்ள. அதனால் அதை பார்த்து இது காஃபிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது இல்லை, குஃப்ரை வெறுக்கணும், குஃப்ரின் மீது அளவு கடந்த வெறுப்பு இருக்க வேண்டும். ஒரு ஜமாத்தா பார்த்து இவர்கள் எல்லாம் குஃபார் ஜமாத் அப்படின்னு சொல்லலாமே ஒழிஞ்சு, தனி மனிதர்களை பார்த்து காஃபிர் என்று சொல்லுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி இந்த இடத்துல யா கௌமி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு உரிய பாணியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய சொந்தங்களே, பெருமானார் அப்படிதான் கூப்பிட்டாங்க, என்னுடைய சச்சாக்களே, என்னுடைய பெரியப்பாக்களே, என்னுடைய சித்தப்பாக்களே, இப்படிதான் பெருமானார் கூப்பிட்டு அவங்களுக்கு தாவாக முன் வச்சாங்க. கடைசி வரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவு முறைகளில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்ன பிள்ளையில அவங்களை வளர்த்த சில பெண்மணிகள் கூட மாற்று மதத்தில் இருந்து திரும்ப பார்க்க வரும் கூட கண்ணியப்படுத்துறாங்க, அங்கே குஃப்ர் இருக்கு அப்படின்னு பார்க்கல. அதனால நாம் வாழ்கிற இந்த ஜனநாயக நாட்டிலும் கூட நாம் மற்றவர்களை விரோதத்தனமாக பார்க்கிற போக்கு இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு, அப்படி ஒரு இதை ட்ரெண்டை கொண்டு வந்துட்டான். ஆனால் உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதர வாஞ்சையோடு நம்ம ஏன் அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த ஆயத்தில் விளக்கம் அருமையாக சொல்கிறான் அல்லாஹ் முத்தாலா. சும்மா லேசுமா இத்தவியோ இத்தபியு, அவங்க என்ன சொன்னாங்க, யா கௌம் இத்தபியுல் முர்சலீன், நீங்கள் அந்த நபிமார்களை பின்தியுங்கள். அந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லிட்டா எப்படி சொல்லியிருக்கலாம், அவங்கள ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு கூட்டத்தாரை கூப்பிட்டு நீங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறியா, நீலாம் ஈமான் கொண்டுறியா அப்படின்னு தான் கூப்பிடணும். ஆனால் அங்கே பயன்படுத்திய வார்த்தை ரொம்ப கவனமாக அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பாருங்க, இத்தபி இத்தபியும் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ அப்னு அர்த்தம். யா கௌமி, என்னுடைய கூட்டமே, ஃபாலோ த ப்ரோஃபெட்ஸ், அவரை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுறதுல என்ன இருக்கு, ஃபாலோ பண்ணுறதுல என்ன இருக்கு, அந்த இத்திபார தான் இஸ்லாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க இஸ்லாம் அப்படின்னு சொன்னா என்ன, இத்திபா, இத்திபா உன் நபி, இத்திபா உன் நபி. இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி உள்ள வந்துடும், அதான் இஸ்லாம். வெளியில இருந்து எல்லாத்துக்கும் சட்டம் சொல்றார், அது புகாரில இருக்கு, இது முஸ்லீம்ல இருக்கு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த நபி ஜெராக்ஸ் உள்ள வரல, இஸ்லாம் இல்லை. நல்ல வழங்கணும், ஒருத்தர் நல்ல ஹைஃபை நாலேஜபுளாக இருக்கார், நிறைய தெரியுது, குரான் சொல்றார், அதையும் சொல்றார், அழகழகா பேசுறார். ஆனால் அங்கே உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இத்திபா இல்லை, பின்பற்றுதல் இல்லை. எதுக்கு திரும்ப திரும்ப ஒன்றுக்கு போனா, நாயம் சொல்லாது சிலம் எப்படி போனாங்களோ அப்படி, வலது கையால் சாப்பிடுங்கள், இடது கையால் சாப்பிடாதீங்க, சைத்தான் இடது கையால், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க, சைத்தான் இல்லைன்னா உள்ளவர். இதெல்லாம் என்ன தெரியுது, இதான் இத்திபா. டே டு டே லைஃப்ல முன்னாடி சாப்பாடு இருந்துச்சுன்னா இப்படி தான் சாப்பிட்றார், வலது கையால் எடுக்கிறார், கையை கழுவிக்கிறார், வாயை கழுவிக்கிறார், பிஸ்மில்லா சொல்றார், சாப்பிட்றார், சாப்பிட்டு முடிச்சோன்னு அழுதுறார். இது என்ன, இது இதான் தீன். என்ன தீன், ரசூல்லா நடந்தாங்க நானும் நடக்கிறேன், அதான் தீன். There is no secondary. இதை விட்டுட்டு வெறும் உபதேசம் பண்றது இல்லை. அப்ப இந்த இடத்துல கரெக்டா சொல்லணும்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், உன்னை அஷத் அல்லா இல்லா அப்படின்னு சொல்றத. அந்த ஜெராக்ஸ், அந்த நபிமார்கள் நடக்கிற பாதை உங்களுடைய பாதையாக ஆக்கிக் கொள்ளட்டும். இப்ப இதுல ஒரு பக்கத்தை மட்டும் ஒருத்தர் பாருங்க, இப்ப இந்த இன்னைக்குள்ள இந்த காலம் இந்த ட்ரெண்ட், இஸ்லாமிய ட்ரெண்ட் எப்படி பார்த்தோம், அதே மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு குரூப் என்ன செய்யணும், அப்படியே ரெண்டு கூட்ட இஸ்லாமிய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் ரெண்டு பேருக்கு இடையில் பிரிவினை ஏற்பட்டு விட்டால் இஸ்லாமிய சமூகம் உம்மா என்ன செய்யணும், பெருமானார் வழிகாட்டியிருக்காங்க, பெருமானார் வழிகாட்டியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஏன்னா கருத்து வேறுபாடுங்கிறது சுன்னத், கருத்து வேறுபாடுங்கிறது சுன்னத். அஞ்சு விரலும் ஒன்னா இருக்காது, ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பி ஒன்னா இருக்க மாட்டான், அல்லது ஒரே வாப்பாக்கும் உமாக்கும் பிறந்த பிள்ளைய வாப்பா உமா மாதிரியே சிந்திக்காது, சிந்திக்கணும்னு தேவையே இல்லை. ஒவ்வொருத்தரும் யூனிக். அப்ப அவருடைய பார்வை, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய நோக்கு உலகத்தை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். அப்ப அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூழல் ஒரு மனிதன் சேர்ந்து வாழுகிற போது என்ன வேண்டாலும் நடக்கலாம். அப்ப பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரெண்டு பேருக்கு இடையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் அந்த கருத்து முரண்பாடு எப்படி தீர்க்கப்பட வேண்டும். நீண்ட ஹதீஸ் இந்த கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தேன், ஒரு போன வருஷம் நடத்திட்டு இருக்கும் போது அபூதாவூத் என்ற அந்த புத்தகத்துல இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்படி ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் ஒரு உம்மா, ஒரு சமூகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். தொழுகையுடைய விஷயத்திலெல்லாம் ஹதீஸும் ஆதாரங்களும் புகாரியும் முஸ்லீமும் என்று தேடக்கூடிய நம்முடைய சகோதர அந்த சண்டபோர்க்கு ஏன் இந்த விஷயம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அது தெரியுது அதே அளவுக்கு இதுவும் தெரியணும் இல்லையா, அதை பின்பற்றுகிற அதே அளவுக்கு இதையும் பின்பற்றணும் இல்லையா, இதுவும் சமூகம் தானே. சமூக கோட்பாடு அப்படிங்கிறது வெறும் சக்காத்து கொடுக்கறது தொழுகிறதுல மட்டுமா முடிஞ்சு போகுது, அது சும்மா அஞ்சே அஞ்சு தான், அதோட க்ளோஸ். அதுக்கு வெளியே இருக்கக்கூடியது தான் நிறைய. பெருமானார் தொழுகையை பற்றி பேசியதை விட வாழ்க்கையை பற்றி பேசியது தான் அதிகம். தொழுகைக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க, தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரே டெஃபினேஷன் தான், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்ன மாதிரி தொழுகு, சாப்டர் க்ளோஸ். நான் எப்படி குளிக்கிறேனோ நிமிர்றேனோ அதுதான் தொழுகை, பார்த்துட்டீங்கல்ல அப்படி தொழுகுங்க அவ்வளோதான். ஆனால் திரும்ப திரும்ப அடுத்தவர்களுடைய உறவு, கணவன் மனைவியினுடைய உறவு, பெற்றோர்களுடைய உறவு, சமூகத்தினுடைய உறவு, மாற்று மத சகோதரர் இருக்கிற அந்த சமூகத்தில் ஒரு இஸ்லாமியன் கடைபிடிக்க வேண்டிய உறவு, அது சம்பந்தமா இன்டெப்தா ஆழமா நான் இப்ப சொன்னது மாதிரி பிரியப்படுதலும் வெறுத்தலும் அல்லாஹ்வுக்கே. இப்ப இதுல இருந்து எங்க இருந்து வருது? தொழுகையில என்ன பிரியம் இருக்கு, தொழுதல் என்ன வெறுத்தல் இருக்கு, ஜக்காத் கொடுத்தல என்ன பிரியம் இருக்கு, ஜக்காத் கொடுக்கறதுல என்ன வெறுத்தல் இருக்கு இல்லையே. இது ஒரு மனிதனுடைய சோசியல் லைஃப், சமூக வாழ்க்கையில் கலந்திருக்கிற ஒரு செய்தி. அதுதான் சொன்னாங்க இத்தபியும் ஃபாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியே உள்வாங்கப்பட வேண்டும், வெளியில் இருக்கிறதில்லை, உள்வாங்கப்பட வேண்டும். சில முஃபஸ்ஸிர்கள், சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கும் கூட இஸ்லாம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு முஸ்லீமே வாழும் முகம்மது. ஒரு முஸ்லீமை பார்த்தா ரசூல்லாவை அப்படி தெரியும். ஏன் இன்னைக்கு ரசூல்லா எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி ஒரு முஸ்லீம் சாப்பிடுகிறார், எப்படி தூங்கினாங்களோ அப்படி படுத்துக்கிறார், அப்படி செய்யணுங்கிறார். அதனால வாழும் முகம்மதுகள், ஒரு முகம்மது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மறைந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு முகம்மது போயிட்டாங்கிறதல்ல, ஓராயிரம் லட்சக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் அதே ரசூலுல்லா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். அதான் ஃபாலோ அப். இத்தபியுல் முர்சலி, அந்த முர்சல்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுடைய வழியிலே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்றார். அதனால இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஓடியாந்த அந்த மனிதர் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தாம, ஈமானை வெளிப்படுத்தும் விதம் இருக்கிறதே அது அழகான விதம். நான் ஈமான் போட்டேன் அப்படின்னு சொல்லலை, நீ அவங்க நல்லவங்க தானப்பா, அவங்கள மாதிரி போங்கனே, அந்த போங், அவருடைய அந்த வழி முக்ததூன், அவர்கள் அவருக்காக வேண்டிய உங்களிடத்தில் எந்த பிரதி உபகாரத்தையும் கேட்கவில்லையே, உங்களிடத்தில் கூலியை கேட்கவில்லையே. போன வாரமே சொல்லும்போது சொன்னோம் கூலியை கேட்கலையே, அவங்களை நீங்கள் பின்பற்றுங்க. இப்போ இந்த கூலியை கேட்கலங்கிறது போறவாக சொல்லும்போது சொன்னோம், இந்த குர்ஆனுக்கு வகரமாக அந்த கூலி இருக்கிறது அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அது எதாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நபிக்கு என்ன கடமையோ அதுதான் அதை பின்பற்றி செய்யக்கூடியவர்களுக்கும் கடமை. இஸ்லாத்தை சொல்லுவதற்கு அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கூலி அப்படிங்கிறது அல்லாஹ் விட்ட தவிர வேறு யார்ட்டையும் இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குறது கூலி வாங்கலாமா அப்படின்னு அன்னைக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க, அது என்ன வாங்கலாம் இஸ்லாம் சொல்லுகிறது, அதுக்கும் இந்த கூலிக்கும் சம்மந்தம். அவர் எப்படி சாப்பிடுவாரப்போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்காங்க மக்கால இருக்கும்போது. வெல் பிளான்டு இஸ்லாம் இருக்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, வெல் பிளான்டு. இன்னைக்கு இந்த வெல் பிளான்டு அதாவது ஒரு சுயமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மனிதர், நாளை நடக்க போகிற செய்தி முன்னாடியே இப்படி நடக்கும்னு ஒரு ப்ரீ பிளானிங். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் அதை உடைச்சு விட்டுட்டான். என்ன அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் பார்க்கத்தான் செய்யலாம். நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய இன்றைய செயல் நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணா? இந்த சமூகம் கவா கதரை பற்றி புரிந்திருக்கிற புரிதல் மிக தப்பான புரிதல். கலாக்கதர் எதையாவது அல்லாம் அல்லா செஞ்சுக்கிட்டான் அப்படி சொல்றதுக்கு நம்ம குறிப்பே இல்லை. நம்ம செஞ்சது ஒருத்தர் ரோட்ல நடு ரோட்ல நடந்து போறாரு, கார் வர்றவன் தூக்கிடுவான், அல்லாவா மூத்தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. அப்ப அந்த கலாக்கதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் கலாக்கதர், நடு ரோட்ல போனா இடிப்பாங்கிறது கலாக்கதர், விஷத்தை தின்னா சாவு வாங்கிறது கலாக்கதர். விஷத்தையும் திம்ம அல்ல என்ன சாவடிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. வழியை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹு சேர்ந்து வாழக்கூடியதுதான் வாழ்க்கை, அதோடு சேர்ந்து போகக்கூடிய வாழ்க்கை. சரி, இப்ப ஓதி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் காசு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா பள்ளியாசு கட்டுறோம், அதுக்கு காசு கொடுக்க கூடாது. ஏன் புனித ஸ்தலம் எல்லாமே அப்படி வந்துடும்ல, பாலம் கட்டுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இது சோசியல் சொசைட்டிக்காக வேண்டி உள்ள ஒரு நன்மை தரக்கூடிய செய்தி. அந்த கொத்தனாருக்கு காசு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னான்னா வேற ஏதாவது நடக்குமா? சமூக பார்வையிலும் இங்கிருந்து பார்த்தாலும் இது எல்லாமே புனிதமான செயல்கள் தான். சமூகத்துக்கு செய்கிற எல்லா நன்மையான காரியங்களும் மீண்டும் நன்மை ஈட்டு தருவை. ஒரு பாலம் கட்டப்படுது, அதுல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ற, இது நல்லா இருக்கும். ஒரு ஊரினுடைய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது, அதுல ஒரு இஸ்லாமியர் இன்வெஸ்ட் பண்ற, வெல்கம் அப்படின்னு அது செஞ்சே ஆகணும். அதைத்தான் சொன்னாங்க, இது அழியாத கூலி, அழியாத கூலி ஒருத்தருக்கு கிடைச்சிடும். அப்ப அதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கூலி கொடுக்க முடியாது அதுக்கெல்லாம் அல்லாதான் தரணும் அப்படின்னு விட்டா என்ன ஆகும், லைஃப் நடக்காது. அதனால சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதற்கு பகரமாக குர்ஆன் ஓதி கொடுக்கறது இல்லை, அவர் தருகிற அந்த நேரத்திற்கு பகரமாக அவர் அதற்குரிய பொருளை ஏன்னு கேட்டாங்க சொல்ற நாயன் செல்லும் ஒரு மனிதரை ஒரு சஹாபி மதீனாவுக்கு அனுப்புறாங்க இஸ்லாத்திற்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், எங்களுக்கு தொழ தெரியாது ஓத தெரியாது. அப்போ ஒரு சஹாபி அனுப்புறாங்க, நீங்கள் போய் அங்கே ஓதி கொடுங்க. அப்போ அந்த சஹாபி போய் அங்கே ஓதி கொடுத்துக்கிட்டு அவர்களுக்கு இஸ்லாமிய பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நபி போற வரையும் இப்போ இவர் போய் அல்லாமல் இவர் விட்டுட்டாங்கன்னா இவர் என்ன சாப்பிட்ருப்பாரு? இவர் அல்லாமல் விட்டுறாங்க, எது வேணாலும் பண்ணுங்க, அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்போ அதனால சொன்னாங்க, அவருக்குரிய உணவுகள், அவருக்குரிய இடங்கள், தங்குற இடம், அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ அது வந்து என்ன, அது கடமை. அப்போ லா அசலுக்கும் அலைஹி அஜ்ரா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் முனாஃப் கிடையாது, அதுக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொன்னான், இந்த யகூதிகளுடைய மனோநிலை என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை கொண்டு போய் குறைஞ்ச விலைக்கு விற்பான். அது என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிற செய்தியை மாற்றி சொல்லுவான். நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஆள் பெரியாளா இருக்காரு, கோடீஸ்வரனா இருக்காரு, என்ன செய்யறது? ஆமாஜா கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னா இது தவறு. ஏன் அப்படின்னா, அவர் சமூகத்தில் வலுவானவர் அல்லது பெரிய ஆளு அல்லது இவர் அவர் எல்லாம் கரெக்ட் தான் அப்படி சொல்றதுக்கு இல்லாட்டு இருக்கிறத சொல்லிடு. அதுதான் மார்க்கத்தை விற்கிறது அல்லது விலைக்கு வாங்குவது. இருப்பதை திரித்து வேறொன்றை சொல்லுவதற்கு அனுமதி அல்ல சொல்லிட்டு கடைசியா அல்ல சொல்றான். இங்கேதான் பாயிண்ட், நான் எப்போது சொல்லுவோம், அந்த ஆயத்தினுடைய கடைசி பகுதியில் பேசுகிற அல்லாஹ்வுடைய பேச்சு தான் சூப்பரான பேச்சு. இல்லை அதில் சொல்கிறான், அந்த நபிமார்கள்லாம் யார் தெரியுமா? நபிமார்கள்னா யார் தெரியுமா? அவர்கள் தாங்களும் நேர்வழி பெற்றவர்கள், அடுத்தவரையும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். தாங்களும் நேர்வழி பெற்றவர்கள், அடுத்தவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். தட் இஸ் த சர்டிஃபிகேஷன், அதுதான் சர்டிஃபிகேட். நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை சொல்ல வருகிற போது எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொன்னான், இத்தனை ஆண்டு காலம் நான் உங்களோடு வாழ்ந்தேனே, அதுதான் இஸ் த டிகிரி. அப்போ கேட்குறான், ரசூலுல்லா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நான் வாழ்ந்த அந்த 39 ஆண்டு கால வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்தேன். குர்ஆன் என்ன சொல்றேன், தட் இஸ் த சர்டிஃபிகேட். நீங்கள் 39 வருஷமா என்ன பார்த்து தானே அமீன், இவர் நாணயமானவர், இவர் ரொம்ப நல்லவர், வாழ்க்கையில ஒரு தடவை கூட போய் சொன்னதில்லை, நீ தானே பேசிட்டு இருந்த. அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்திக்கு நான் முன்வைக்கக்கூடிய, எனக்கு நானே முன்வைக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி. என்ன அடகு பாருங்க, இப்படி எல்லா சமூகத்திலும் அல்லாஹ் முத்தாலா சொல்ல வைத்தார். இப்ப இந்த லாசாலுக்கும் அழகி அஜரா அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு விஷயத்தை குறிப்பா எழுதுறாங்க. என்னன்னா, இது எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, நான் உங்களிடத்திலே பொருளாதாரத்தை பதிலாக கேட்கவில்லை, இந்த கூலி அல்லாட்ட, இந்த கூலி அல்லாஹிடத்திலே, இது பகரத்துக்கு பகரமாக செய்தியும் அல்ல. ஆனா ரெண்டே ரெண்டு நபிமார்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லல. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க, ரெண்டே ரெண்டு நபிமார்கள் மட்டும் இந்த வார்த்தை லாசலுக்கும் அழகி அஜரா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ரீதியான ஆய்வுகள் வருகிறது. அந்த ரெண்டுல முதலாவது யார் அப்படின்னு கேட்டா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடனே நேர போய் அழைப்பு கொடுத்தது வாப்பாக்கு, யாருக்கு, தன்னை பெத்த தந்தைக்கு தான் போய் அழைப்பு கொடுத்தார். அப்படி அழைப்பு கொடுக்கும் போது இந்த வார்த்தையை அங்கே சொல்லவே முடியாது, நான் உங்கள்கிட்ட கூலி கேட்குறேன் அல்லது கூலி கேட்க மாட்டேன்னு அந்த வார்த்தையே வராது, ஏன்னா பெற்றெடுத்த தந்தை. ரெண்டாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ஃபிரௌன் கிட்ட போய் சொன்னான், ஃபிரௌன் வீட்டில் தான் அவ்வளோ நாளும் வளர்ந்தாங்க. ஃபிரவுன் ஒரு வகையில் மூசா அலி இஸ்லாம் மேலே கடுமையான பிரியமாக இருந்தால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் அவனுக்கு பிடிக்கும். மூசா அலி இஸ்லாம் அவருடைய நடவடிக்கை நிறைய ஃபிரவுனுக்கு பிடிக்கும். அவர்களுடைய அந்த உடை அணிவுறது மாதிரி இவனும் உடை அணிவுறதுக்கு ஆசைப்படுவான். அதனால அங்க உபகாரம் இருக்கிறது என்ற காரணத்தில் நீங்க போய் அந்த வார்த்தையை சொல்லல. உன்னிடத்தில் நான் அஜிரை கேட்கிறேன் சொல்லல. இந்த ரெண்டு நபிமார்களை தவிர மீது எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு அனுப்பப்பட்டவங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொன்னாங்க. சரி, இந்த கடைசியா முகத்ததூன் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு இல்ல, இது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி வேலிடக்ஷன், வேலிடக்ஷன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் புறத்தில் இருந்து உண்டான ஒரு அங்கீகாரம். முகத்ததூன் அப்படிங்கிறதுக்கு என்ன அங்கீகாரம், அவர்கள் முதல்ல தாங்க சரியா இருக்காங்க, தான் சரியா இருக்கவர் தான் அடுத்தவரை சரியாக ஆக்க முடியும். தான் சரியா இல்லாத ஒருத்தர்னால் இன்னொருத்தரை சரி பண்ணவே முடியாது. என்ன அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா, ரொம்ப அருமையான செய்தி. முதல்ல அவர்கள் நேர்வழி பெற்று இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் இப்ப நபிமார்கள் இருக்காங்க. இவங்க ஒரு சமுதாயத்தையே மாத்துகிற பொறுப்பு, ஒரு சமுதாயத்தினுடைய தலையெழுத்து அப்படி ஒட்டுமொத்தமா அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து அவருடைய. இப்ப இதே மாதிரி உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி பொறுப்பு, இந்த மாதிரி ஒரு சோசியல் ரெவலேஷன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. யாரு, உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள். அவங்க என்ன சொல்றாங்க, தே ஆர் தி பாலிசி மேக்கர்ஸ். அவங்க தான் ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை அதை சீர்படுத்தக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் மேற்கொள்கிறார்கள். அதை அவங்க தான் வரிசைப்படுத்துறாங்க, அதுக்கு எழுதுறாங்க, அதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். நீங்க ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, மெட்ராஸ்ல தண்ணி வடிக்கிறேன்னா உடனே யாரை காத்து சொல்றான், ஊர்ல வட்டி இழுக்கிறவனையும் அல்லது அவனையும் இவனை வேற இடத்தையும் சொல்றான். இல்ல மெட்ராஸ்ல நிறைய பிஹெச்டி படித்தவர்கள் இருக்கிறார்கள், தண்ணியினுடைய இரிகேஷன் எப்படி வாட்டர் சோர்ஸ் போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பயிரெல்லாம் சும்மா இருந்துட்டாங்க, யாரும் சொல்றது இல்லை. நேரம் என்ன சொல்றான், ஆட்சியாளர்கள் நீ ஏன் செய்யலை, கேட்குறமா இல்லையா, கை நீட்டி கேட்குறானா இல்லையா, இது எல்லா இடத்துலையும் உள்ள சூழ்நிலை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள், மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிறோம், இப்படி இப்படி எல்லாம் அமைச்சு தர்றோம், இப்படி இப்படி எல்லாம் பாலிசி மேக் பண்ணுறோம். பாலிசி மேக் பண்ணுறது எதுக்கு, ஒரு சோசியல் ரெவல்யூஷன், இந்த சமூகம் நன்றாக இருக்க கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் வார்த்தை ரீதியாக அழகாக சொல்கிறான். சில பேர் செய்கிறான், ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் அதே போன்று நல்லவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கேள்வி இல்லையா. வெளியே வந்து கரப்ஷன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பேசலாம், ஒன்றரை மணி நேரம் ஊழலற்ற ஒரு நிலை வர வேண்டும் அப்படின்னு யார் பேசுறா, அவன் தான் பேசுறான். அப்புறம் அங்கே போய் இப்போ பேப்பர் திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்த குத்தகையாக இருக்கான். ஆனால் அந்த பேச்சு என்ன செய்யுது, எடுபடு மக்கள்கிட்ட எடுபடுதான் இல்லையா, அவன் பேசுறது திருட்டு பயலா இருந்தாலும் ஆனா கேட்கிறவன் அருமையா சொல்லிட்டாருங்கிறான். அப்ப இந்த ரெண்டும் வந்து முன்னுக்கும் பின்னும் முரணான, இவன் எப்படி வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அல்லது பெரிய பாதிப்பை அவருடைய மனதில ஏற்படுத்துகிறானோ, ஆனா தான் அந்த செயல இல்லை. என்ன அது சம்பந்தமாக அவனுக்கு ஒரு விழிப்புணர்வோ அது மாறணும்னு அவனுக்கு ஒரு சிந்தனை இல்லை. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், நபிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, தாங்கள் முதலிலே அந்த செய்தியிலே தெளிவாக இருப்பார்கள், அவங்கள்ட்ட ஹிதாயத்தும் நேர்வழியும் இருக்கும், அதற்கு பின் தங்களுடைய கையை பிடித்து சமூகத்தை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்ப நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா சும்மா ஏனாதானோ அப்படின்னு பின்பற்றுவதல்ல, அந்த நபி நேர்வழியில் தான் இருக்கிறார், இந்த நபியை பின்பற்றினால் நான் கடைசி வரை என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து என் மன்னரை மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். அந்த எல்லா தகவல்களுமே அந்த நபிகிட்ட இருக்கு, அவர் மாதிரி நான் நடந்தேன்னா வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு காலம் வரும், ஹதீஸுகளில் வருகிறது, மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடுவார்கள், அந்த நேரத்தில் பயங்கரமான ஃபித்னாவாக இருக்கும், மார்க்கத்தை கொண்டே மார்க்கத்தை குழப்பி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் நான் சொல்லாச்சு, நம்ம அன்னைக்கே சொல்லிட்டாங்க இந்த காலம் இப்படி ஒரு மோசமான காலம் வரும். அப்படி வருகிற போது ஒரு மனிதர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, நேரம் காட்டுக்கு போறார். புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை சொல்றாங்க, தன்னுடைய ஆடுகளையெல்லாம் ஓட்டி கொண்டு ஒரு மனிதர் காட்டுக்கு போகிறார். காட்டுல போய் ஒரு இடத்துல இருந்து அந்த பாலை கடந்து குடிச்சுக்கிட்டு அவர் தொழுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், ரசூல்லா இப்படி தான் தொழுகிறாங்க எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொழுகையை நிறைவு செய்தார். வேறு எந்த கடமை இருக்க செய்கிறார். அவர் மூத்தா போயிட்டார்னா அன்னைக்குள்ள நிலைமையில் அவர் மூமினாக மூத்தானார். அன்னைக்குள்ள நிலைமையில அவர் மூவினாக மூத்தாள், அவருக்குரிய கிரேடு கிடைச்சது, முடிஞ்சு போச்சு. ஏன் அப்ப அந்த இதயத்தினுடைய அந்த வழி இருக்கிறது, அது நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெராக்ஸ். நம்ம அவர்களை அப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன். சல்லு கமார் ஐதுமுனி உசல்லி, நான் என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படி தொழுவேன். டெஃபினேஷன் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி பேசணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருந்திருக்கும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? இது அப்ளிகேஷன்ஸ் தான். இங்க எதிர்பார்க்கக்கூடியது அந்த மனோநிலையும் அப்ளிகேஷன் மட்டும்தான். அது இல்லாம சும்மா வாய் பேசுவதற்கோ வார்த்தைகளுக்கு அறிவுக்கு அந்த இதெல்லாம் அறிவு அப்படிங்கிறது தேவை சார்ந்தது. அது இல்லாமல் ஏன்னு கேட்டா ஹஜ்ஜினுடைய கிரியைகள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க. தன்னுடைய ஹஜ்ஜத்துல் இதா கடைசி அந்த உரையாற்றிய அந்த சம்பவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு சில சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி குர்மானி கொடுத்துட்டேன், பரவாயில்ல போங்க. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, நான் குர்மானி கொடுத்துட்டு போய் மொட்டடித்தேன், பரவாயில்ல. நான் குர்பானி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஏறாம் கிளம்பிட்டேன், பரவாயில்ல. நான் ஏறாம் கிளையறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துட்டேன், பரவாயில்ல. வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யாரும் சொல்ல நான் இப்படி செய்யறதுக்கு முன்ன பின்னாடி செஞ்சுட்டேன், பின்னாடி ஒரு முன்னாடி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், பரவாயில்ல போங்க, பரவாயில்ல போங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அதிசிக்கு கீழே விளக்கம் எழுது ஒரு எழுதா மனோநிலையே எல்லாம் அந்த இவாதத்தை செய்யும் போது. ஏன்னா இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போனா நிறைய பேருக்கு தவாப் செய்யற இடத்துல சில பேர் திரும்பி சுத்திக்கிட்டு இருப்பான், தெரியாது. அப்புறம் உள்ள வரவங்க சொல்றாங்க அதே மாதிரி உண்டான அந்த ஏற்ற இறக்கங்களான சில இவாதத்துல. ஆனால் அங்க என்ன பெருமானார் சொல்லியிருந்தார்கள், இந்த நேரத்துல அந்த இடத்துல உங்கள் இவாதத்துகளை மட்டும்தான் அல்லாஹ் பார்த்து கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன மனநிலை, நான் இறைவனுக்காக வேண்டி செய்கிறேன் என்று செய்கிற போது ஒன்னு முன்ன பின்னா ஆயிடுச்சு, பரவாயில்ல. வழிகாட்டுவதற்கு எனக்கு என்ன ஆனது, ஒமாலிய அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ஆனது, லா அபுதுல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்த இறைவனை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஆனது, வைலைஹி துர்ஜவுன், அவன் பக்கமே நான் திரும்பி செல்லுவேன். இந்த இடத்துல அந்த மனிதர் தன்னுடைய ஈமானை ரொம்ப லேசா வெளிப்படுத்துறார். முதல்ல கூட்டத்தாரை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த ரசூல்மார்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு எடுத்து சொன்னார், அவங்க உங்கள்கிட்ட காசு கேட்கறது இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு விட்ட அப்புறம் சொல்றாரு, தன்னுடைய மனசுல பேசுறாரு இல்ல வெளிரங்கமாகவே பேசுகிறார், எனக்கு என்ன ஆனது, ஒமாலி எல்லாம் ஆபுதுள்ளது, எனக்கு என்ன ஆனது, அந்த இறைவனை பின்பற்றாமல் இருக்கிறது, ஒமாலி எல்லாம் ஆபுதுள்ளி. அல்ல அழகான ஒரு வார்த்தை, அந்த அல்லாஹுதான் என்னை எதுவும் இல்லாத பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். ஃபத்தர அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு ரொம்ப நாளாக ஃபத்தரன்னு அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருந்தது. ஃபத்தர் அரபுகளுக்கே நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது, குரானில் உள்ளது ஃபத்தர அப்படின்னா அர்த்தம் தெரியும், இந்த அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்ன தெரியாது. அப்ப இவனு கசீர் அவர்கள் சொல்ல, எனக்கு இவனு அப்பாஸ் அவர்கள் சொல்ல பத்தரன்னா என்னன்னு விளங்காம இருந்தது. திடீர்னு ஒரு நாள் நான் வெளியே போகிற போது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்தது. அந்த சண்டை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் தான் கிணறு தோணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல நான் தான் கிணறு தோணேங்கிற. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை அந்த வழியா போறேன். போகும்போது அதுல ஒரு மனிதர் சொன்னார், அனல்லது பத்தரத்து, நான் தான் முத முதல்ல ஒண்ணு இல்லாம இருக்க பூமியில இந்த கிணறை அமைத்து நான் தான் இதை இப்படி ஒரு கிணறு மாறி ஒரு சூழலை நான் தான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறதுக்கு ஃபத்தரன் ஒரு குரூப் ஒரு வார்த்தை யூஸ் பண்றான். ஒரு ஒரு கூட்டத்தார் அரபிகளுக்கு உடனே நின்ட்டாங்க. அப்ப கேட்டாங்க, இந்த வார்த்தை என்ன ஃபத்தரன் சொன்னீங்க? அப்பதான் அவர் சொல்றார், நாங்கள் இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை புதிதாக உருவாக்குவதற்கு, அதாவது கிணறு போனால் அது அதுவரையும் கிடையாது, பூசா ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் எங்களுடைய கூட்டம் ஃபத்தரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தைக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப ஃபத்தரனி அப்படின்னு சொன்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 31 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாது. என்னுடைய தாயின் தந்தையும் அவர்களுடைய ஈடுபாட்டில் என்னுடைய தாயினுடைய கருவறையில் வளர்ந்து நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் என் தாய்க்கும் தந்தைக்குமே நான் எப்படி இருப்பேங்கிறது தெரியாது. இது அவர்களுடைய ஏதோ செல்வாக்காலோ அல்லது அவருடைய திறமையாலெல்லாம் குழந்தைகள் உருவாவதல்ல. அப்ப நேரடியாக அல்லாஹு தஆலா என்னை ஜீவிதப்படுத்துகிறார். எப்படி ஜீவிதப்படுத்துகிறார்? இந்த கண் இப்படித்தான் இருக்கணும், இந்த மூக்கு இப்படித்தான் இருக்கணும். வெளியில வந்த பின்னாடி என்னை தூக்கி தூக்கி கொஞ்சுகிற என்னுடைய தாயை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனா உள்ள இருக்கும்போது அந்த இருட்டுக்குள்ள என் மேல அவ்வளவு கரிசனம் எடுத்து இந்த கண்ணும் இந்த மூக்கும் இந்த காதும் இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த இறைவனை பற்றி உண்டான என்னுடைய தொடர்பு அதுதான் அவர் சொன்னார். உலக ரீதியாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் என் மேல பிரியம் காட்டுறவனை பார்த்து நான் என்னம்லாம் உணர்ச்சேன். ஒரு தடவை ஒருத்தன் ஏதாவது திட்டு ஏதாவது செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னான், அவனுக்கு 1000 தடவை சலாம் சொல்றேன், 1000 தடவை நன்றி சொல்றேன், அவனை பார்த்தவொடனே எந்திரிச்சு நிற்கிறேன், அவனுக்கு தீய வாங்கி கொடுக்குறேன், அவனை சோறு போறேன், என்னமெல்லாம் செய்யறேன். பெத்த தாய் தகப்பன் அப்படிங்கிறதுக்காக என்னை பார்க்கும் போது என் வாப்பாக்கு உடம்பு சரியில்லை, நான் நினைச்சேன் இருக்க எல்லா சுத்தையும் கூட விற்று கொடுத்தேன் என் வாப்பா அக்கா பார்த்து ஏயா அவர் மோத்தா போற கண்டிஷன். டாக்டரும் சொல்றான் கைவிட முடியும், பார்த்து இது பண்ணிக்கிங்க, வயசாகவும் ஆயிடுச்சு, இந்த மட்டும் இது பண்ண முடியாது. இருந்தாலும் மேலே மேலே இன்னைக்கு உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போனால் உங்கள் அப்பாவை எப்படியாவது இல்லாத வச்சு இருக்கிற வச்சுருப்பான் அப்படின்னு. ஏன் இந்த உடல்நல குறைவு இருக்கிறதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் நாம் ஏற்படுத்தியது. எது வயசாக ஒவ்வொரு உறுப்பாக குறையிறது, அவரால் முடியாமல் போகிறது, கடைசி கட்டம் பிள்ளைகளே நினைக்கிங்க, வாப்பா இருக்கிறத விட மூத்தாயிட்டா நல்லது. எப்படி அந்த புள்ள மனசுல அல்லாஹ் நினைக்க வைக்கிறான், அவர் படுற சிரமத்தை பார்த்து அல்லாஹ் அல்லாஹ் இவரால் என்ன செய்ய முடியும், மாத்திரம் வாங்கி கொடுக்கணும், ஜெல்லு தடை கொடுக்க முடியும், மருந்து வாங்கி கொடுக்கணும். அவர் அந்த ஒரு கடவுக்கு மேல இவர் இந்த வேதனைக்கு அல்லாஹ் தஆலா மூத்தா இந்த மனோநிலை வந்தவொடனே அல்லாஹ் தஆலா உயிர் எடுத்துறான். அப்படி இல்லாம நல்லா டைம் டைம் நடந்து போறவர் தப்பு மூத்தாயிட்டார்னா புள்ளையும் சேர்ந்து மூத்தாயிரும். என்ன நடக்கும்? நல்லா அந்த வாப்பா தப்பு அப்படின்னு சொன்னா இவன் இன்னொரு கடத்துல அதனால அல்லாஹ் அந்த சுண்ணத்தை ஏற்படுத்தல. குர்ஆன்லேயே வருது அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக குறப்போம், உடம்பு முடிய முடிய வயசு ஆக ஆக அதனுடைய அந்த கூட்டி முடிய முடிய ஒவ்வொரு ரூபாய் கலரும் அங்கே வழி வரும் இங்கே வழி வரும் அப்படி இப்படி வந்து 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 கடைசி ஒரு முடியக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்களே சரி அப்படின்னு வழி எழுப்பக்கூடிய விதம் இதை அல்லாஹுவாக மனிதனுடைய அந்த அறிவுக்கு ஏறுதாக. அப்போ இந்த பத்தரணி அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ் ஜீவிதத்திற்கு முன்னால் நான் என் தாயின் கரவறையில் இருந்தபோது என்னை பார்த்து பார்த்து வடிவமைத்தவன் என்ன ரப்பு. அப்ப அதனா பதி உஸ்தமா வாச்சிவல் அர்த் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவான் இந்த வானமும் பூமியும் எதுவுமே இல்லை, அல்லாஹ் புது ஒரு படைப்பாக கொண்டு வந்தான் பதி உஸ்தமா வாச்சி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹு தஆலா மனிதர்களை ஜெராக்ஸ் மாதிரி படைக்கிறது இல்லை. ஹதீஸ்களில் வரும்போது வருகிறது ஒரு மனுஷனை படைச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை, இவர் மூக்கே வேற இவர் கண்ணே வேற. இப்போ ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்து இதே மாதிரி ஒரு டிசைன் போடியா எத்தனை டிசைன் நீ போடுவேன் உலகத்தில் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரே மாதிரி ஒரு 3 டிசைன் 4 டிசைன் 5 டிசைன் நல்ல விவரமாக இருக்கார் ஒரு 15 டிசைன் போடுறார், ஒரு 20 டிசைன் போடுறார் ஒரே மாதிரி அவ்வளோதான் போட முடியும். அல்லாஹ் தஆலா கோடான கோடி மனிதர்களை படைத்து யாருக்கும் யாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் மூக்கு ஒரே இடத்துல, எல்லாருக்கும் கண்ணும் ஒரே இடத்துல, கண்ணை மாற்றி வைக்கல, தலை ஒரு இடத்துல, வாக்கு மாறு, ஆனால் ஆண் வேறு பெண் வேறு எல்லா உருவமும் வேறு, எல்லாம் அதே இடத்துல இருக்கணும் ஆனால் வேற வேறையாக இருக்கும். இதை ஃபித்ரா ஃபத்தரணி எல்லாரும் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு ஃபத்தரணி என்னை எதுவுமே இல்லாத பொருளிலிருந்து இவ்வளவு அழகாக கொண்டு வந்தாரே அந்த இறைவன், அவனை நான் வழிபடாமல் போவதற்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கனெக்ஷனை கொண்டு வர உலகத்தில் உள்ள தாய் தகப்பன் மீது இவ்வளவு பிரியப்படுகிற நீங்கள் உங்களை கருவறையில் வடிவமைத்த அந்த இறைவன் மீது ஏன் பிரியப்படலை? ஃபத்தரணி அவனை என்னை ஆளாட்டினான், அவனை திரும்பி பார்க்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆச்சு? ஒமாலி வாட் ஹேப்பன் டு மீ அவர் கேட்கிறார், எனக்கு என்ன ஆனது? ஒமாலி எனக்கு என்ன ஆனது? என்னை இப்படி வடிவமைத்தானே அவனை வழிபடாமல் இருப்பதற்கு வழிபடுவதற்கு எனக்கு எந்த தடை இருந்தது? நான் ஏன் வழிபடாமல் இருக்கிறேன்? நான் அவனை வழிபடுவேன். பத்தரணி ஒலைகி துருஜாவும் ஒலைகி துருஜம் சொல்லிட்டு அழகா சொல்றார். அரபியினுடைய இஸ்திலாகல வார்த்தையில பார்த்தா என்னை படைத்தான் நான் அவன்கிட்ட திரும்புவேன் சொல்லணும், ஆனால் இந்த இடத்துல அல்ல அப்படி ஒரு வார்த்தை பெண்கள் இலகி துருஜம் அவன்கிட்ட தான் நீங்களும் வரப்போறீங்க, நான் மட்டும் போக போறது இல்லை நீங்களும் அங்கதான் வந்தாகணும், நான் மட்டும் அங்கே போக மாட்டேன், உலகத்தில் இருக்க எல்லாரும் அங்கே வந்து ஒரு நாளைக்கு நின்று தான் ஆகணும். அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டாமா, அவனை நீங்கள் இபாதத் செய்ய வேண்டாமா, அவனை பற்றி புரிதல் வேண்டாமா, அப்படி இருப்பதற்கு எனக்கு என்ன ஆனது என்ற ஒரு தாவாவினுடைய களத்தை அமைத்திருக்கிறார். இதை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல எந்த வார்த்தை கொண்டு, உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ் இஸ்லாம் முதல்ல இந்த தாவாவினுடைய களம் எப்படி மாற்று மதத்தாரிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லுவது என்ற அறிவு ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ் இஸ்லாம். அவங்க தெரிய சொன்னாங்க, இந்த சூரியன் தான் ரட்சகன், இந்த சந்திரன் தான் ரட்சகன், இப்படிலாம் பேசினாங்க. நம்ம பார்க்குறோம் சில இப்படி ஷிர்கா, இது எப்படி இந்த டாக்டிக்ஸ், அந்த முறையில் நீங்கள் வணங்குகிறீர்களே அவனா ரட்சகன் காணா போயிட்டானே கேட்கக்கூடிய முறை. இப்போ அவங்கள புரிய வைக்கிறது அந்த டே டு டே லைஃப்ல எனக்கும் உனக்கும் நடக்கக்கூடிய அந்த செய்திக்கு அவர்களை புரிய வைக்கக்கூடிய முறை. ரெண்டாவது இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்னன்னா, ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, மூணு நபிமார்கள் வந்து கூப்பிட்டுட்டாங்க, மூணு நபிமார்கள் அவங்களுடைய பேச்சே எடுபடலன்னு போயிடுச்சு. உடனே இவர் பார்த்துட்டு மூணு நபிமார்கள் சொல்லியே அவன் கேட்கல, நான் ஏன் சொல்லணும்னு போகல. ஒன்னாவது விஷயம், மூணு நபிமார்கள் சொல்லியுமே கேட்கல, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை. உங்க பங்க நீங்க செய்யுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் இந்த சமூகத்திற்கு என்ன நிலவு நடக்குமோ அந்த நிலவை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்ன, நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துக்கிறான்னா, அந்த மூன்று நபிமார்கள் வந்து அவர்களுக்கு சொன்ன செய்திகள் ஊர் மக்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் ஊர் கோடியில் ஒருத்தர் ஈமான் இதனுடைய அடுத்த இன்னும் தொடரிலே சில செய்திகள் வருகிறது. தாவாவினுடைய சம்பந்தமாக அழைப்பு விடுக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளில் சில செய்திகளை நாயகம் சொல்லாஹிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லித்தருகிறார், நமக்கு சொல்லித்தருகிறார். இதில் குறிப்பாக இன்னொரு சம்பவம் இருக்குது, என்ன அப்படின்னு சொன்னால், நாயகம் சொல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், இவர் இந்த யாசீனில் வந்தார்ல அவரை மாதிரியார், பெருமானாருடைய வாழ்க்கை தன்னுடைய ஒரு தோழரை பார்த்து சொல்லுகிறாரு, அந்த யாசின்ல ஒருத்தர் ஓடியாந்தார்கள் அவர் மாதிரி இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை குறித்து பேசுகிறார்கள் என்ற அழகிய வரலாறு இதற்கு அடுத்து உள்ள செய்திகளில் வருகிறது. இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் அந்த சஹாபியார் ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதை குறித்து இன்ஷால்லா நாம் பார்ப்போம். அதுவரை நாம் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து அமல் செய்வதற்கு, குரானை முழுக்க முழுக்க விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான வழிகளையும் திறந்து விடுவானாக. ஆஃபிரு தமான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.